டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, சேதம் வராதே என் மனமே.
எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 107 சங்கீதத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 107 சங்கீதத்திலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்தோம். இன்று 107 சங்கீதம் 8 வசனம் முதல் சிந்திப்போம். 8-9 வசனங்களை வாசிக்கிறேன். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையை நிமித்தமும் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. இது மிக அற்புதமான ஒரு பல்லவியாய் இருக்கிறது. இதே பல்லவியை 21 வசனத்திலும் 31 வசனத்திலும் மீண்டுமாய் நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலை செய்வதை குறித்தும் மனிதன் ஒரு சிறையில் இருப்பதை குறித்தும் பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவ காலத்திலே இருப்பதை விவரிக்கிறது. அதாவது வரப்போகும் மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே மனிதன் சிறையில் இருப்பான் என்றால் தேவனே அவனை விடுதலை செய்து மீண்டும் அவருடைய தேசத்திற்கு அவர்களை எடுத்துச் செல்வார். 2வது உலக மகா யுத்தத்தின் சமயத்திலே ஜெர்மன் நாட்டிலே சிறையில் இருந்த மக்களை சற்றே எண்ணி பாருங்கள். எல்லாரும் உயிரோடு வெளியே வரவில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திலும் கூட இந்த சங்கீதத்தை வாசித்து தங்கள் காலத்திலே இது நடைபெறாதா என்று எத்தனை பேர் ஏங்கினார்களோ நமக்கு தெரியாது. சங்கீதம் 107:11, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இது சிறையில் இருப்போரின் உதவியற்ற நிலைமையை விவரிக்கிறது. வசனங்கள் 14-16 வரை வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மறுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஞாபகம் இருக்கிறதா எப்படி தேவன் சீமோன் பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்? எப்படி ஒரு நாள் இரவிலே பவுலையும் சீலாவையும் அவர் வெளியே கொண்டு வந்தார்? பிரியமானவர்களே, நம்மையும் பாவம் என்னும் சிறையிலிருந்து அவர் விடுதலை செய்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொருவருக்கும் தேவன் மன்னிப்பை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்கும் மன்னிப்பு இருக்கிறது என்றால் நான் ஏன் மன்னிக்கப்படவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, சிறையில் இருப்பவர்களும் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டால்தான் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு ஊரிலே ஒரு மனிதன் இருந்தான். தனது நண்பர்களோடு உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவனுடைய பேச்சு வாக்குவாதமாய் மாறியது. ஆத்திரத்தில் தனது நண்பனையே கொலை செய்துவிட்டான். சிறையிலே அடைக்கப்பட்டான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனுக்காக அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார்கள். கவர்னர் மட்டுமே மன்னிப்பு கொடுக்க முடியும் ஒரு சூழ்நிலை அது. அவர் அந்த மன்னிப்பை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி, இத்தனை பேர் இவனுக்காக எழுதியிருக்கிறார்களே, இவனை நானே நேரில் சந்திக்க வேண்டும் என்று அவரே சிறைக்கு வந்தார். ஆனால் அவன் சிறையில் யாரையும் பார்த்து பேச மனமற்றவனாய் மிகுந்த எரிச்சல் நிறைந்தவனாய் காணப்பட்டான். தான் யாரையும் பார்க்க முடியாது என்று மறுத்துவிட்டான். கவர்னர் வந்திருக்கிறார் என்பதை கூறினாலும் அவன் அவரை பார்க்கவோ அவரிடத்தில் பேசவோ விரும்பவில்லை. இவனுடைய நிலைமையை குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அவன் தனக்கு கொண்டுவரப்பட்ட மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதி வழங்கப்பட்டது. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் யார் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலேதான் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விடுவிக்கப்படுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் மன்னிப்பை கொடுக்கிறார். பாவ மன்னிப்பும் மீட்பும் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த சங்கீதம் தேவனுடைய இரக்கத்தை குறித்த அருமையான ஒரு ஓவியத்தை நமக்கு காட்டுகிறது. இது எதிர்காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு மிகவும் அர்த்தமுள்ள ஒரு சங்கீதமாயிருக்கும். அவர்களில் அநேகர் சிறையிலே இருப்பார்கள். ஆனால் தேவன் அவர்களை விடுதலை செய்து அவர்கள் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவார். இப்பொழுது சங்கீதம் 107:21 வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையை நிமித்தமும் மனுப்புத்தரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து. நம் வாழ்க்கையிலேயும் அவர் நமக்கு செய்திருக்கிற கிருபைக்காகவும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற அதிசயங்களுக்காகவும் அனுதினமும் நாம் அவரை துதிக்கிறோமா? வசனம் 22, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. நாம் கர்த்தரண்டை செல்லும்பொழுது அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். கவனியங்கள், எபிரேயர் 13:10-15 வசனம் வரை வாசிக்கிறேன். எபிரேயர் 13:10-15 வரை, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டுவரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு ஆலயத்திற்கு போய்தான் நான் ஸ்தோத்திர பலி செலுத்துவேன் என்று நீங்கள் கூற வேண்டியதில்லை. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தலாம். எதற்காக நீங்கள் அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும்? அவருடைய பாதுகாவலுக்காக முதலாவது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இந்த நேரம் வரை உங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் காத்து வந்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? சங்கீதம் 107:23-24 வசனங்கள், கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். சங்கீதக்காரன் காலத்திலே கடல் தொழில் செய்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று. கடலிலே வியாபாரத்திற்காக பிரயாணப்படுகிறவர்கள் வந்து சேர்வார்களா இல்லையா என்ற நிச்சயமற்றவர்களாகத்தான் கடந்து செல்வார்கள். இந்த காலங்களிலே பெரிய கப்பல்களிலே பிரயாணம் செய்கிறவர்களை விட, ஆகாய விமானத்திலே பிரயாணம் செய்கிறவர்களை விட அவர்கள் மிக அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் பிரயாணப்படுவார்கள். ஆனால் பலர் இதை குறித்த எந்த எண்ணமும் கொள்வதில்லை. சாக வேண்டும் என்று விதி இருந்தால் நான் திரும்பி வரப்போவதில்லை என்று எண்ணிக்கொள்வார்கள். ஆனால் பிரயாண நேரங்களிலே நம்மை கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்படைத்து நாம் செல்வது சிறந்த ஒரு பழக்கம். இறுதி கவியை பார்ப்போம். 31 வசனத்திலே பல்லவியை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையை நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. இந்த பல்லவியிலே நாம் எல்லாரும் இணைந்து கொள்ளலாம். ஏனென்றால் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை நமக்கு தேவை. தாமஸ் அக்வினாஸ் என்பவர் ஒருமுறை தேவாலயத்தின் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தபொழுது போப் அவர்கள் அங்கே வந்தார்களாம். சர் தாமஸ், இனி எந்த ஒரு திருச்சபையும் முடமான மனிதனை பார்த்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்ல முடியாதல்லவா என்று கேட்டார்களாம். ஆனால் தாமஸ் அக்வினஸ் திரும்பி பார்க்காமலேயே, நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா, அதுபோலவே எந்த ஒரு முடமான மனிதனை பார்த்தும் எழுந்து நட என்றும் திருச்சபை சொல்ல முடியாது என்றும் கூறினாராம். இன்று நாம் எப்பொழுதுமே பிரச்சனையை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம், வல்லமையை குறித்து நாம் எண்ணுகிறதில்லை. ஆதி திருச்சபை மக்கள் கர்த்தருடைய வல்லமையை குறித்த உணர்வுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருமுறை ஒரு தலைநகரிலே மிக பிரமாண்டமான ஒரு ஊர்வலம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள் தங்கள் பெயரிலே ஒவ்வொரு வாகனத்தை அலங்கரித்து ஊர்வலத்திலே கலந்து கொண்டனர். பெரிய எண்ணெய் கம்பெனி ஒன்றின் ஊர்தியும் ஊர்வலத்திலே கலந்து கொண்டது. நடந்தது என்ன தெரியுமா? ஊர்வலம் முடிவடையும் முன்னதாகவே எண்ணெய் இல்லாததினாலே அந்த எண்ணெய் கம்பெனியின் வாகனம் ஓரம் கட்டப்பட்டது. உண்மையிலே என்ன நடைபெற்றிருக்க வேண்டும்? எல்லா ஊர்திகளும் எண்ணெய் இல்லாமல் போனாலும் அந்த வாகனத்திலே எண்ணெய் இருந்திருக்க வேண்டும். அதை பார்த்து அன்றைக்கு எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் பொறுப்பாயிருந்த யாரோ ஒருவர் தங்கள் கடமையை மறந்து போய்விட்டார்கள். இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, அந்த வாகனத்தைப் போலத்தான் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது. வெளியே அலங்காரங்கள், கட்டடங்கள், நிகழ்ச்சிகள், ஆராதனைகள், விளம்பரங்கள் எல்லாம் மிக சிறந்ததாயிருக்கிறது. ஆனால் திருச்சபையிலே வல்லமை இல்லை என்று கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, திருச்சபைக்கு தேவை வல்லமை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை வல்லமை. நமக்கு வல்லமை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், நாம் தேவனை துதித்து போற்றி பாட வேண்டிய அளவு நாம் அவரை போற்றி பாடுகிறதில்லை, அவரை துதிக்கிறதில்லை. சங்கீதம் 107:32, ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை போற்றி பாட வேண்டும், போற்றி துதிக்க வேண்டும். வல்லமைக்கு முன்னானது அவரை நாம் வாழ்த்தி பாட வேண்டியது. துதியினாலே நிரப்பப்படும் பொழுது அவருடைய வல்லமையையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு முறை 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அவர் அத்தனை பேரையும் குணமாக்கினார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் தான் வந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். ஆனால் இன்றைக்கு இதைவிட குறைவான சதவீத மக்களே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கிறார்கள். சங்கீதம் 107:43, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன், ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவனும் ஞானமுள்ளவன். நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களுக்காக, அதிசயமான வழிநடத்தலுக்காக ஒவ்வொரு நாளும் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 108 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இதுவும் தாவீதின் மற்றும் ஒரு சங்கீதம். இது ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதத்தின் முதல் பாதி 57 சங்கீதத்தை போல இருக்கிறது. இதன் இறுதி பகுதி 60 சங்கீதத்தை போல இருக்கிறது. வேதத்தை குறை சொல்கிறவர்கள் குறை சொல்லும் ஒரு காரியம் இது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த சங்கீதத்தை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். சங்கீதம் 108:1, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். இது மீதமான இஸ்ரவேல் ஜனங்கள், மீட்கப்பட்டவர்கள், தங்கள் வீடுகளுக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டவர்கள் தேவனை துதித்து போற்றி பாடுகிறார்கள். கடந்த சங்கீதத்திலேயும் இதை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தங்கள் தேசத்திற்கு கொண்டு வரப்போகிறார். உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அவர்களை அங்கே கொண்டு வருவார். அப்படி அவர்கள் தேவனால் அங்கே கொண்டு வரப்படும் பொழுது தேவனை துதித்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 108:7 பாருங்கள், தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். பிரியமானவர்களே, இதுவும் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பாடல். தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டதை அவர்கள் பார்க்கிறார்கள். கோத்திரங்களுக்குள்ளாக தேசம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது எத்தனை ஒரு ஆனந்தமான ஒரு காலமாயிருக்கும் இல்லையா? இப்பொழுது நாம் 109 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது மேசியாவை குறித்த ஒரு சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைப்படுத்தப்படுதலை குறித்து இந்த சங்கீதம் கூறுகிறது. இதுவும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் ஒரு சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைப்படுத்தப்படுதலை குறித்தும் அதே நேரத்திலே துன்மார்க்கர் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் கூறும் சங்கீதமாயிருக்கிறது. இதை யூதாஸ்காரியோத்தின் சங்கீதம் என்று ஒருவர் அழைக்கிறார். ஏனென்றால் சீமோன் பேதுரு யூதாஸ்காரியோத்தை குறித்து சொல்லும்பொழுது இந்த சங்கீதத்திலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20 வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீத புத்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. சீமோன் பேதுருதான் யூதாஸ் காரியத்தின் இடத்திலே மற்றும் ஒருவரை தெரிந்தெடுக்க செயல்பட்டவர் என்று சொல்லலாம். யூதாஸ் காரியத்தை குறித்து இந்த சங்கீதம் எப்படி விவரிக்கிறது என்பதை கவனியுங்கள். சங்கீதம் 109:6-9 வரை வாசிக்கிறேன். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன், அவன் ஜபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன், அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும், அவன் மனைவி விதவையுமாக கடவர்கள். இந்த பகுதி நமக்கு எதை காட்டுகிறது? யூதாஸ் திருமணமாகி பிள்ளைகளை கொண்டவராய் இருந்தார். சங்கீதம் 109:10, அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளிலிருந்து இறந்துண்ண கடவர்கள். பொதுவாக யூதாஸ் காரியத்தை செய்தது சரி என்று அவனுக்காக யாரும் வாதாடுகிறதில்லை. ஆனால் இந்நாட்களிலே சிலர் யூதாஸ் செய்தது சரி, இயேசு கிறிஸ்துதான் தவறு செய்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் வேதவசனம் இதை குறித்து மிக தெளிவாக கூறுகிறது. அவன் தேவனை விட்டு மிக தூரம் போய்விட்ட ஒரு மனிதன். தேவனை விட்டு தூரம் போகும் மனிதனின் நிலைமையை குறித்து இந்த சங்கீதம் சொல்லும் காரியம் பயங்கரமானதாய் இருக்கிறது. மத்தேயு 26 அதிகாரம் 24 வசனத்தை பாருங்கள். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். இயேசு கிறிஸ்துவும் தேவனை விட்டு தூரம் போகிறவருடைய நிலைமை எத்தனை பயங்கரமானது என்பதை சொல்லியிருக்கிறார். யோவான் 3 அதிகாரம் 36 வசனத்திலே ஒரு அருமையான அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். மேலும் அதன் மறுபக்கத்தையும் கூறியிருக்கிறார். ஒளியை குறித்தும் இருளை குறித்தும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 3 அதிகாரம் 36 வசனம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். பிரியமானவர்களே, இதைவிட இந்த வசனத்தை கடுமையானதாக மாற்ற முடியுமா? தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்றும் ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று தவறாக போதிக்கிறார்கள். அல்லது தேவன் நியாயம் தீர்க்க வேறு ஒரு முறையை கையாளுவார் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்மேலுள்ள கோபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஒரே வழி நாம் அவரை விசுவாசிப்பதுதான். நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் இருக்கும். தொடர்ந்து 110 சங்கீதத்தை பார்ப்போம். இது மேசியாவாகிய இயேசு போற்றப்படும் ஒரு சங்கீதம். இந்த சங்கீதமும் 109 சங்கீதத்தைப் போல மேசியாவை குறித்த சங்கீதம். இயேசு கிறிஸ்து பரத்திற்கேறியதோடு கூட இது ஆரம்பமாகிறது. பாருங்கள், 110 சங்கீதம் 1 வசனம், கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். இந்த சங்கீதம் மிக முக்கியமானது. ஏனென்றால் இது கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மிக தெளிவாய் கூறுகிறது. இந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்ட பின் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உங்களால் மறுக்க முடியாது. இந்த சங்கீதம் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2 அதிகாரம் 34 35 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 1 அதிகாரம் 13 வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5 அதிகாரம் 6 வசனத்திலும், 6 அதிகாரம் 20 வசனத்திலும், எபிரேயர் 7 அதிகாரம் 21 வசனத்திலும், எபிரேயர் 10 அதிகாரம் 12 13 வசனங்களிலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் முயற்சித்த அவருடைய விரோதிகள், குறிப்பாக ஏரோதியர்கள், இவர்கள் ஒரு அரசியல் கூட்டமாயிருந்தார்கள். ரோம அதிகாரத்திற்கு விரோதமாய் அவரை பேச வைக்க முற்பட்டார்கள். அதை அவர்களால் செய்ய முடியாமற் போனபொழுது சதுசேயர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு வேடிக்கையான கேள்வியை அவரிடத்திலே வந்து கேட்டார்கள். அவர்களும் தோல்வி கண்டபொழுது பரிசேயர்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க முற்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் அவர்களை அதிர்ச்சியுறை செய்தது. மேலும் அவர்கள் திட்டங்களை தீட்டும் முன்னதாக இயேசு அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 22 அதிகாரம் 41 முதல் 46 வரை, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து நேரடியான ஒரு கேள்வியை கேட்டார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தாவீதின் குமாரன் என்றார்கள். உடனே இயேசு கிறிஸ்து 110 சங்கீதம் 1 வசனத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். மேசியாவை குறித்து சொல்லும் அந்த பகுதியை குறித்த அறிவில்லாத அவர்களுக்கு அதை சுட்டிக்காட்டினார். தாவீதால் எழுதப்பட்ட அந்த சங்கீதம் யெகோவா மேசியாவினிடத்திலே பேசுவதாக வருகிறது. தாவீது மேசியாவை என் ஆண்டவர் என்று அழைக்கிறார். மேசியா தாவீதின் குமாரன் என்பதை ஒத்துக்கொள்ளும் எந்த யூதனும் இந்த சங்கீதத்தை படிக்கிறான். இந்த சங்கீதத்திலே தாவீது மேசியாவை என் ஆண்டவர் என்று கூறியிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? மேசியா இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும் ஒரு சாதாரண ராஜாவை விட மேலானவர் என்பதை காட்டுகிறது. மட்டுமல்ல, தாவீது அவரை ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறபடினாலே எப்படி அவர் தாவீதின் குமாரனாக முடியும்? அந்த ஆண்டவர் இயற்கையான பிறப்பிலே தாவீதின் வம்சத்திலே பிறக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வகையிலே தான் பிறக்க முடியும். எனவே இந்த சங்கீதம் இஸ்ரவேலரின் மேசியாவான இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் என்பதையும் விளக்கி காட்டுகிறது. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என்று சொல்லும் பொழுது சரிசமமான இருவர் ஒருவரை குறித்து ஒருவரிடத்திலே பேசுவதைப் போல இருக்கிறது. தேவன் தேவனிடத்திலே பேசுகிறார். எபிரேயர் 13:13, மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? எனவே இது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வேத புத்தகம் கற்றுக் கொடுக்கவில்லை என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வேத பகுதியை நீங்கள் விவரித்து காட்டலாம். சங்கீதம் 110:2, கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். சியோனை ஆட்சி செய்யும்படியாக கிறிஸ்து பூமிக்கு வருவதை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. இந்த காலகட்டத்தை குறித்து ஏசாயாவும் எழுதியிருக்கிறார். ஏசாயா 2:3, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அக்காலத்திலே பூமியிலே ஆட்சி மையம் எருசலேமிலே காணப்படும். தேவன் இஸ்ரவேலை குறித்து எதிர்காலத்தில் ஒரு திட்டவட்டமான நோக்கம் வைத்திருக்கிறார். சங்கீதம் 110:3, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். இது அநேகர் இயேசு கிறிஸ்துவினிடமாக திரும்பும் காலத்தை குறிக்கிறது. ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் சொல்லும்பொழுது, தேவனை விட்டு தூரம் போகிற மனிதர்களை விட தேவன் மிக அதிகமான ஜனங்களை ரட்சிப்பார் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது இக்காலத்தை போல இராது. எனவே நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டிய அவசியமில்லை. இன்று கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக குறைவானவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும், எண்ணற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எதிர்காலத்தை குறித்த பெரிய திட்டத்தை தேவன் கொண்டவராயிருக்கிறார். 110:4, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். இங்கே மற்றொரு முக்கியமான சத்தியத்தை பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கின் வரிசையிலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராயிருக்கிறார். இந்த சத்தியம் எபிரேயர் நிறுவத்திலே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் ஒரு உன்னதமான சத்தியம். இப்பொழுது எபிரேயர் நிறுவத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 5:6-10 வாசிக்கிறேன். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் ஆரோனை காட்டிலும் லேவியராம ஆசாரியத்துவத்தை காட்டிலும் உயர்ந்தவராய் இருப்பார். இந்த வசனம் இயேசுவின் தெய்வீகத்தையும் அவருடைய மனித தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 110:5 பாருங்கள். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். பிரேமனுலே, நியாயம் தீர்க்கும்படியாக கிறிஸ்து வரப்போகிறார். சங்கீதம் 2:9 நாம் பார்ப்பது போல இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி கொய்யக்காலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 110:7, வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். வேத பண்டிதர் ஒருவர் சொல்லும்பொழுது, இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாழ்மைப்படுத்தப்படுவதை குறித்தும் மய்மைப்படுத்தப்படுவதை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. தாழ்மைப்படுத்தப்படுவது வழியிலே அவர் நதியிலே குடிப்பார் என்று சொல்வது. ஞாபகம் இருக்கிறதா? கிதியோன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது நதியிலே எல்லாரும் தண்ணீர் குடிக்கும்படியாக விடப்பட்டார்கள். முழங்கால் படியிட்டு நாயைப் போல தண்ணீரை நக்கி குடித்தவர்கள் வெற்றியிலே பங்கு உண்டார்கள். ஆனால் அவர் மிகவும் ஆழமான, அதைவிட மிகவும் ஆழமாக சென்றார். பாடுகள், மரணம் என்னும் ஆழத்தை அவர் குடித்தார். எனவே தேவன் அவரை உயர்த்தினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது எத்தனை அருமையான இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு சங்கீதமாயிருக்கிறது இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலேப்பட்ட பாடுகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவரை ஏற்றுக்கொள்ளாத எண்ணற்ற மக்கள் அவரை அறிந்து கொள்ளவும், அவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் கருத்தோடு ஜெபிப்போம், உழைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் கர்த்தரை கண்டுகொள்ளட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் காலங்களிலேயும் கட்டளையிடுவாராக. ஆமேன்.
ஜெபத்தால் ஜெயத்தை காண்போமே, ஜெப வீரரே ஜெய வீரரே, கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி இரவோ பகலோ நாம் ஜெபிப்போம். கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி இரவோ பகலோ நாம் ஜெபிப்போம். ஜெபத்தால் ஜெயத்தை காண்போமே. எலியா செய்த ஜெபம் போல கர்த்தாய் நாமும் ஜெபித்திட்டார். எலியா செய்த ஜெபம் போல கர்த்தாய் நாமும் ஜெபித்திட்டார். வானமும் மழையை பொழிந்திடுமே, பூமியும் பலனை தந்திடுமே. ஜெபத்தால் ஜெயத்தை காண்போமே. தானியில் செய்த ஜெபம் போல இடைவிடா நாமும் ஜெபித்திட்டார். தானியில் செய்த ஜெபம் போல இடைவிடா நாமும் ஜெபித்திட்டார். தூதனை அனுப்பி நமக்கு என்றும் சேதம் நேரிட காத்திடுவார். ஜெபத்தால் ஜெயத்தை காண்போமே. சிலாவும் ஜெபித்தது போல் தேவனை துதித்து ஜெபித்திட்டார். பவுலும் சிலாவும் ஜெபித்தது போல் தேவனை துதித்து ஜெபித்திட்டார். கட்டுகளெல்லாம் கழந்திடுமே, கட்டினவன் மீட்கப்படுவானே. ஜெபத்தால் ஜெயத்தை காண்போமே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இனி நீ அழுது கொண்டீராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19.